மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19 வசனம்.
உங்கள் பொறுமையினால்
உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை, ஆனால் ரொம்ப ஆழமான அவசியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் நமக்கு சொல்லுகிறார், உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது. இந்த ஆத்மாவிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது. இந்த ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். ஏனென்றால் இந்த ஆத்மா நமக்குரியது அல்ல. ஆத்மா நமக்குரியது அல்ல. இந்த ஆத்மாவை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆத்மா பூமிக்குரியதும் அல்ல. நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று மூன்று பகுதிகளாக நாம் இருக்கிறோம். அதில் சரீரம் மாத்திரம்தான் இந்த பூமியிலே உண்டானது. நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்பியது. இது பூமியில் உண்டாக்கப்பட்டதல்ல. இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, இந்த உலகத்திலே நாம் இருப்பதற்காக ஒரு ஆவியை, அதிலே ஆத்மாவை கர்த்தர் வைத்து ஒரு சரீரத்திற்குள் அமைத்து மனிதன் என்கிற நிலைமையிலே நம்மை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே உலாவுகிற காலம் முழுவதும் இந்த ஆத்மாவானது பத்திரமாய் காத்து கொள்ளப்பட வேண்டும். ஆத்மா தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆத்மா தேவனிடத்திற்கு போக வேண்டிய ஒன்று. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆத்மாவை இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலகட்டத்தில் பாதுகாக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு கடமை. இந்த ஆத்மாவின் நிலைமை, அது பரலோகத்திலிருந்து வந்ததினாலே பரலோகத்திற்கு தான் போகும் என்று சொல்ல முடியாது. பாருங்க, மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம். இதுல ஆவியை பாதுகாத்துக் கொள்வதற்கோ அல்லது சரீரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கொள் என்று சொல்லிய கர்த்தர் நமக்கு சொல்லல, ஆத்மாவை காத்துக்க சொல்றாரு. இப்ப உங்களுக்கு ஒரு மூணு காரியத்தை சொல்ற பாருங்க. மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம். அதே போல அவனுக்கு இருக்கிற டெஸ்டினேஷன் மூன்று காரியங்கள் இருக்கிறது, பூமி, பரலோகம், நரகம். புரியுதுங்களா? உங்களுக்கு கனெக்ட் பண்ற பாருங்க, ஆவி, ஆத்மா, சரீரம், அதுக்கு மூணுக்கு டெஸ்டினேஷன், ஒன்று பூமி, இரண்டு பரலோகம், மூன்றாவது நரகம். மூணு காரியம் இருக்கு. இதுல இந்த ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்வதன் அவசியம் என்ன? அதை ஆவியை சொல்லாம சரீரத்தை சொல்லாம ஆத்மாவை சொல்ல வேண்டிய காரியம் என்ன? ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 20:27 அப்படி பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், அது கர்த்தர் கொடுத்த தீபமாயிருக்கிறபடியால் ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது அந்த ஆவி, அவன் எவ்வளவு துன்மார்க்கனாயிருந்தாலும், அவன் எவ்வளவு நல்லவனாயிருந்தாலும், சன்மார்க்கனாயிருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவனாயிருந்தாலும், ரட்சிக்கப்படாதவனாயிருந்தாலும், அவன் யாராயிருந்தாலும் சரி, அது கர்த்தர் தந்த தீபம், அது நேர பரலோகத்துக்கு போயிடும். ஆவி வந்த ஆவி போயிடும், அது கர்த்தர் கொடுத்த தீபம் கர்த்தரிடத்துக்கு போயிடும். சரீரம், இது பூமியிலே உண்டாக்கப்பட்டது, இது பரலோகத்திலிருந்து வரல, பூமியிலே உண்டாக்கப்பட்டது. அதனாலே பூமிக்கு நேரம் போயிடும், இது பரலோகத்துக்கு போகாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஆவி டைரக்டா பரலோகத்திலிருந்து வந்தது, கண்டிப்பா பரலோகத்துக்கு தான் போகும், அது யாருடைய ஆவியா இருந்தாலும் சரி. ஆத்மா, சரீரம் பூமியிலிருந்து வந்தது, அது யாருடைய சரீரமா இருந்தாலும், பரிசுத்தவானுடைய சரீரமா இருந்தாலும், பாவியுடைய சரீரமா இருந்தாலும், துன்மார்க்கனுடைய சரீரமா இருந்தாலும், சன்மார்க்கனுடைய சரீரமா இருந்தாலும், எல்லாமே பூமிக்குள்ள போயிடும். ஏன்னா அது பூமியில வந்து பூமிக்கு தான் போவோம். எல்லாத்தையும் காமன், ஆவியும் காமன், சரீரமும் காமன். நடுவில் ஆத்துமான இருக்குது பாருங்க, அதுதான் வித்தியாசமானது. இது பூமிக்கு போகாது, ஏன்னா பூமியில இருந்து வந்தது கிடையாது. அதனால இதுக்கும் பூமிக்கு சம்பந்தம் இல்லை. இது இல்லனா அடுத்து என்ன ரெண்டு இருக்குது, ஒன்று பரலோகம் இல்லைன்னா நரகம். இந்த ஆத்துமா தான் இங்க வேணாலும் போலாம், அங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் போலாம். ஆவிக்கும் சரீரத்திற்கும் மாற்றமே கிடையாது, வந்த இடத்துக்கு கண்டிப்பா போயிடும். ஆனால் ஆத்துமாவுக்கு இங்கதான் டெஸ்டினேஷன் நம்ம கொடுக்க முடியாது, இங்கதான் போகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது ஒன்று பரலோகத்திற்கும் போகலாம், அல்லது நரகத்திற்கும் போகலாம், எங்க வேணாலும் போகலாம். இப்போ இந்த ஆத்மாவானது மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தர் கொடுத்த தீபமாக இருக்கிற ஆவிக்கு இசைந்து இந்த ஆத்மா வாழுமானால், ஆவி போகிற பரலோகத்திற்கு இந்த ஆத்மா போயிடும். தேவன் நமக்கு கொடுத்த சரீரத்தின் இச்சைகளுக்கு ஏற்ற விதத்தில் இந்த ஆத்மா செயல்படுமானால், இந்த ஆத்மாவானது நரகத்திற்கு போயிடும். ஆனா மண்ணுக்கு போகாது, நரகத்துக்கு போயிடும். அப்ப ஆவிய செலக்ட் பண்ணுகிற ஆத்மா பரலோகம் போகும், சரீரத்தை செலக்ட் பண்ணுகிறதான ஆத்மா நரகத்திற்கு போகும். உங்களுக்கு அதான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் கூட இருக்கும்போது சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. இதையும் இதையும் சொல்றாரு, ஆவியையும் சரீரத்தையும் சொல்றாரு. இந்த ஆவி வந்து பரிசுத்த ஆவி சொல்லல, நமக்குள்ள ஆவி தான் சொன்னாரு. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனது. இந்த ஆவியவோ அல்லது மாம்சத்தையோ ஏதாவது ஒண்ண நீ ஆத்மாவில செலக்ட் பண்ணுனாரு, அதுதான் சொன்னாரு. இயேசு கிறிஸ்து கரெக்டா தன்னுடைய ஆத்மாவை ஆவிக்கு ஏற்ற விதத்துல செலக்ட் பண்ணாரு. அதனால ஜெபிக்க முடிஞ்சு, ஆவி சொல்லிச்சு, ஜெபி ஜெபின்னுச்சு. அதனால இயேசு கிறிஸ்து ஆவியின் சத்தத்திற்கு தன்னுடைய ஆத்மாவை இசைந்து போக பண்ணினதுனாலே அவரால் ஜெபிக்க முடிந்தது. சீஷர்கள் மாம்சத்தின் சத்தத்திற்கு தங்கள் ஆத்மாவை இசைந்து போக பண்ணினதுனாலே அவர்களால் தூங்க முடிந்தது. அதை மாற்றம் புரியுது உங்களுக்கு. அப்ப இந்த ஆத்மான்றது நிலை இல்லாதது, இங்கேயும் போகும் அங்கேயும் போகும், எந்த பக்கத்தில் அது சாய வேண்டுமானாலும் சாஞ்சிரும். அதனாலே ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, குறிப்பா நம்ம தேவ பிள்ளைகள்னு சொல்லணும், ஏன்னா உலகத்தில் எல்லா மனுஷனுக்குமே ஆத்மா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த ஆத்மா செத்த நிலைமையில் இருக்கும், அதுக்கு ஜீவன் கிடையாது. அதனால அவங்களுக்கு நம்ம ஆத்மா பத்தி பேசுறதுல அர்த்தம் கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனுஷனுடைய ஆத்மா செத்து இருக்கிறது. ஆகையினாலே அது உணர்வு இல்லாமல் இருக்கும். செத்த மனுஷனுக்கு உணர்வு இல்லாதது போல அது உணர்வு இல்லாமல் இருக்கும். அவன் எந்த பாவத்தை செய்தாலும், என்ன பண்ணாலும், எதை பண்ணாலும் அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதனால அவங்களுக்கு ஆத்மா பத்தி பேசுறதுல அர்த்தமே கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஆத்மாவிலே ஜீவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அக்கிரமத்தினாலும் மறித்தவர்களாம் இருந்த நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். எபேசியர் 2:1 சொல்றது, கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அப்ப இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த ஆத்மாவை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜாக்கிரதையோடு பத்திரமாய் பாதுகாக்கணும். உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு, செத்து போனதை பத்தி பேசலாம், உயிரோடு இருக்கிற ஆத்மா நமக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த ஆத்மாவை தேவ பிள்ளைகளாகி நாம் ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம்னா அது மாம்சத்திற்கு இசைந்து போய் நரகத்தை நோக்கி பிரயாணிச்சிடும். இந்த ஆத்மாவிலே தான் எல்லாமே இருக்குது. நான் இது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை, பட் நான் இதை தெரியல, இதற்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய சப்ஜெக்டை வேற. இந்த ஆத்மாவிலே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இப்ப நம்முடைய செய்கைகள், இந்த பூமியில நாம் செய்கிற காரியங்கள் எல்லா விஷயமும் இது இந்த ஆத்மாவில தான் ரிஜிஸ்டர் ஆகும். ஆத்மான்றது ரொம்ப பெரிய விசேஷம். ஆத்மாவில எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகும். இந்த பூமியில நடக்கிற எல்லா காரியங்கள், எல்லா உணர்வுகள், செய்கைகள், நல்லது கெட்டது எல்லாமே என்ன சொல்றதுன்னா, ஹையஸ்ட் ஒரு மெமரி லெவல் அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவில தான் இருக்குது. நம்முடைய மூளையுடைய மெமரி லெவலே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜெனரலா ஒரு மனுஷன் 6% கூட யூஸ் பண்றது கிடையாது. ஹையஸ்ட் மனுஷன் யூஸ் பண்ணது 6% தான்றாங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய பிரெயினை யூஸ் பண்றது, நம்ம எல்லா 2% 3% தான் நம்ம பிரெயின் மூளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளவு பவர்ஃபுல் மூளை, அவ்வளவு மெமரி அதில் இருக்குது. ஆனால் பட் நம்ம என்ன செய்யறோம், லீஸ்டா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த பிரெயின்ல மூளையில இருக்கிறதான மெமரியை விட நம்முடைய ஆத்மாவுக்குள் இருக்கிறதான மெமரி ஜாஸ்தி. புரியுதுங்களா? மூளையில இருக்கிற விஷயத்தை விட ஆத்மாவில இருக்கிறதான மெமரி ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆத்மா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணும், டோட்டலா ஸ்டோர் பண்ணும். நம்ம நினைக்கிறோம் மூளையில தான் ஸ்டோரிங், மூளையில மட்டும் ஸ்டோரிங் கிடையாது. மூளையில ஸ்டோர் பண்றது நேராது, ஆத்மாவில போய் ஸ்டோர் ஆகும். புரியுதுல? மூளையில ஸ்டோர் ஆகுது, ஆத்மாவில ஸ்டோர் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யவான் லாசர சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாருல, ஐஸ்வர்யம் பார்த்து சொல்றாரு, நீ பூமியில் இருக்கும் பொழுது நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் தீமைகளை அனுபவித்தான், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயும் வேதனைப்படுகிறாய், அதை நினைத்துக்கொள். அதை நினைத்துக்கொள். அந்த ஐஸ்வர்யவானுக்கு சரீரம் இருந்துச்சா? சரீரம் இல்ல, சரீரம் அடக்கம் பண்ணியாச்சு. ஆனால் அங்கே பாதாளத்திலே இருக்கிற அவனுக்கு மூளை கிடையாது. இப்போ மூளை மண்ணோடு போயிடுச்சு, பிரெயின் இல்ல அங்க. ஆனால் பிரெயின் இல்லாமல் எப்படி நினைக்க முடியும்? பிரெயினே போச்சே, பிரெயின் தான் மண்ணோடு போயிடுச்சு, பிரெயின் இல்ல. ஆனா எப்படி நினைக்க முடியும்? அது ஆத்மாவில ஸ்டோர் ஆயிருக்குது. இந்த உலகத்தில் நாம் நடந்தது, போறது, வர்றது, பார்த்தது, பேசுறது, செஞ்சது, செய்யாதது எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம மூளையில கூட சில விஷயத்தை நம்ம மறந்துடுவோம், ஆத்மா எதையுமே மறக்காது. நம்ம மூளையில கூட ஏதோ ஞாபகம் இருக்கிற மாதிரி இருந்தா மறந்துட்டுமே அப்படின்னு யோசிக்கிறோம், ஆனா ஆத்மால அதை மறக்கவே மறக்காது. டோட்டல் மெமரி, பிறந்ததுல சாகர வரைக்கும் எல்லாம் மெமரியில இருக்கும். ஆனா நம்ம மூளையில பிறந்ததுல சாகர வரைக்கும் நம்ம எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? இருக்காது. பல விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம், அதை மறந்துடுறோம். ஆனா ஆத்மா எதையுமே மறக்காது, டோட்டல் ஞாபகத்தில் வச்சிருக்கோம். நம்ம பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நிகழ்வுகள், பேசின வார்த்தைகள், செய்த காரியங்கள், பார்த்தவைகள், நடந்தவைகள் எல்லாமே, நல்லது கெட்டது எல்லாமே அதுல தெரியும். அதை நினைத்துக்கொள். அப்போ இந்த ஆத்மா எவ்வளவு விலையேறப்பெற்றது என்பதற்கெல்லாம் இவ்வளவு நான் சொன்னேன், இதை நான் செய்தியா சொல்லல, இது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பொறுமையினாலே உன் ஆத்மாவை காத்துக்கொள். உன்னுடைய ஆத்மாவை நீ காத்துக்கொள்ளணும். எப்படி நீ காத்துக்கொள்வ? உன்னுடைய பொறுமையினால் உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். பொறுமையை இழக்கிற மனுஷன், பொறுமை இல்லாத மனுஷன், இன்னும் சொல்ல போன முன்கோபி, ஆத்திரப்படுகிறவன், அவசரப்படுகிறவன், நிதானம் இல்லாதவன், இவன் தன்னுடைய ஆத்மாவை இழந்து விடுவான். சீக்கிரத்தில் அந்த ஆத்மாவை இழந்து போயிடுவான். தேவ பிள்ளைகளுக்கு தேவை பொறுமை. பொறுமை ரொம்ப இருக்கணும். அந்த பொறுமை இல்லைன்னா நம்முடைய சொந்த ஆத்மாவை நாம் இழந்து போய் விடுவோம். அதை மறந்துடக்கூடாது. அதனால இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு முன்கோபியாக நீங்கள் உங்களுக்கு இருக்கலாம், சுபாவம் இருக்கலாம், அந்த காரியத்திலிருந்து மாற்றம் வரணும். இந்த முன்கோபம் எதுக்கெடுத்தாலும் சரசரன் கோபம் வர்றது, நிதானத்தை இழக்கிறது, கோபம் வந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற நிலைமைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு கோபம் வந்துச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. சில டைலாக் வேறு சொல்லிடு, எனக்கு கோபம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இல்லையா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அந்த பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். ஏன்னா கர்த்தரே சொல்றாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். சரியா? அதுல இன்றைக்கு இந்த பொறுமையின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதுடைய அவசியத்தை உங்களுக்கு நான் சில விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஏன் என்பதை குறித்து ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 10:28 வாசிக்கலாம். மத்தேயு 10:28.
ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்.
ஆமா, பாருங்க, ஆத்மாவை பாதுகாக்கிறவர் அல்லது அழிந்து போகிறதற்கு எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தருக்கே முழு உரிமை இருக்கிறது. பத்திரமாய் பாதுகாக்கணும். இந்த உலகத்தில் எந்த காரியத்துக்கும் பயப்படக்கூடாது. சரி, இங்கே பார்க்கும்பொழுது நம்முடைய பொறுமையில் நாம் எப்படி ஆத்மாவை காத்துக்கொள்வது, இன்றைக்கு ஒரு 3 கேரக்டர் வேகமாக நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம்.
ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில்
நூறு மடங்கு பலன் அடைந்தான்.
அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும்
மாட்டு மந்தையும்
அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே
பெலிஸ்தர்
அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில்.
சரி, போதும், முதலாவது பார்ப்போம். ஈசாக்கு பெலிஸ்திய தேசத்தில் இப்பொழுது குடியிருக்கிறான். இந்த பெலிஸ்திய தேசத்தில் அவன் குடியிருந்த அந்த சூழ்நிலையில் தேசம் எல்லாம் கொடிய பஞ்சம், வறுமை இருந்துட்டு. ஈசாக்கும் அந்த தேசத்தில் இவன் விவசாயம் பண்ணி விதை விதைக்கிறான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஈசாக்கு ஒரு பொறுமையின் சிகரமைவன். பொறுமைக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் இந்த ஈசாக்கு. அவனை கர்த்தர் நேசிக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அவனுடைய வயல்கள் மாத்திரம் நல்ல விளைச்சலை கொடுத்தது. அது நல்ல விளைச்சல் எவ்வளவு? 100%, 100 மடங்கு பலன் பெற்றான். ஒரு மூட்டை விதைச்சிருக்கிறான், 100 மூட்டை அறுவடை செய்யறான். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விளைச்சல், 100 மடங்கு ரிசல்ட். பெரிய ரிசல்ட். அப்ப இவனுடைய வயல்நிலைகள் எல்லாம் செழிப்பாய் விளைகிறது, 100 மடங்கு பலன் கொடுக்கிறது. ஆனால் பெலிஸ்தீனுடைய வயல்கள், அவனுடைய சொந்த லேண்ட்ல அவங்க எல்லாம் விதைக்கிறாங்க, ஒண்ணுமே விளைய மாட்டேங்குது, விதைக்கிறதே கிடைக்க மாட்டேங்குது, நஷ்டத்துல போகுது. ஆனா இவனை கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அவன் 100 மடங்கு பலன் பெற்றான். பெலிஸ்தியர்கள் இதை பார்க்கிறாங்க, இவன் எங்கேயோ இருந்து வந்தவன், இவன் விதைக்கிறான், இவனுக்கு இவ்வளவு விளைச்சல் வருது. நம்ம சொந்த நாட்டில் இருக்கிறோம், காலகாலமா இங்க இருக்கிறோம், நம்ம பூர்வீக ஜன நம்ம. ஆனா நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்க மாட்டேது, நமக்கு இந்த விளைச்சல் கிடைக்க மாட்டேது. எங்கேயோ இருந்து பிழப்பு தேடி வந்தவன், ஆனா இவனுக்கு இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா, இவ்வளவு விளைச்சலா. பெலிஸ்தியர்களுக்கு பொறாமை வந்துருச்சு. இவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே பெலிஸ்தியர்களுக்கு பொறாமை வந்தது. இப்ப வாசிக்கலாம், 14-15 சேர்த்து வாசிக்கலாம்.
அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும்
அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால்
பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம்
தூர்த்து
மண்ணினால் நிரப்பி போட்டார்கள்.
எப்படி இருக்கு பாருங்க. இந்த பெலிஸ்தியர்களுக்கு இது பார்த்தோம் பொறாம. இவனுடைய வயல் நிலம் நல்ல விளையுது, அது மட்டுமல்ல ஆடுகள் பெருகுது, மாடுகள் பெருகுது. அந்த ஆடுகளை மாடுகளை மேய்க்கிறதுக்கு ஏராளமான வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. பெரிய பணக்காரனா இருக்கிறான் ஈசாக்கு. பார்க்கறாங்க எங்கேயோ இருந்து வந்தவன், இவன் விதைக்கிறது இப்படி விளையுது, இவனுடைய ஆடுகள்லாம் ஏராளமாய் குட்டி போட்டு பெருகுது, இவனுடைய மாடுகள்லாம் ஏராளமாய் குட்டி போட்டு பெருகுது, இவனுக்கு வேலைக்காரர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம என்ன நம்ம சொந்த தேசத்தில் ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம், இவன் பெரிய ஆளா போயிட்டு இருக்கிறானே, நாளுக்கு நாள் இவன் இப்படி போயிட்டு இருக்கிறானே, இவனை கட்டுப்படுத்த வேண்டும். அவங்களுக்கு எல்லாம் பொறாம வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவனுக்கு பெருகுது, பொறாமை வந்தது. இவனை ஒண்ணும் பண்ண முடியல. பாக்குறாங்க இந்த ஈசாக்கு இருந்த அந்த இடத்துல, பெலிஸ்தருடைய தேசத்தில் ஏற்கனவே ஆபிரகாம் நடந்து வந்திருக்கிற இடம் அது. ஆபிரகாம் அந்த காலத்தில், ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களை விட்டு அந்த இடத்துல ஒரு துறவு தோண்டி இருக்கிறார். புரியுதுல? ஆபிரகாம் காலத்தில் வெட்டின துறவு, ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவு, இது பெலிஸ்தீர்கள் வெட்டின துறவு கிடையாது. இந்த துறவில் நல்ல தண்ணி இருக்குது. பாருங்க, வயல் நல்ல நல்லா விளையுது, ஆடு நல்லா பெருகுது, மாடு நல்லா பெருகுது, வேலைக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க, எல்லாமே நல்லா போகுது ஈசாக்கு. அப்ப இவன் பாக்குறாங்க, இவனை அடக்கணும், இவனை வளர விடக்கூடாது, இவனை க்ளோஸ் பண்ணணும். என்ன செய்யறது? மெயின் சோர்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணி. இந்த தண்ணி இருக்கிறதுனாலதான் இவருடைய வயல் நிலத்துக்கு அவன் தண்ணி கொடுக்கிறான். ஊத்துறா வயல் நிலம் நல்லா விளையுது. தண்ணி இருக்கிறதுனாலதான் இவனுடைய ஆடுகள் நல்லா பெருகுது. தண்ணி இருக்கிறதுனாலதான் மாடுகள் நல்லா பெருகுது. தண்ணி இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாமே சுபிக்ஷமா இருக்கிறாங்க. இந்த தண்ணியை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா டோட்டலா இவனை க்ளோஸ் பண்ணிடலாம். மெயின் சோர்ஸ் தண்ணி, எல்லாத்துக்கும் தேவை தண்ணி. பார்த்தாங்க அநியாயமாய் வந்து இவன் யாருக்கு எந்த தப்பு செய்யல, எந்த துரோகம் பண்ணல, வந்தாங்க. அதுவும் இந்த துறவு வந்து வேற யாரும் தோண்டது கிடையாது, இவனுடைய தகப்பன் தோண்டின துறவு, ஆபிரகாம் தோண்டின துறவு. வந்தாங்க, கூட்டமும் வந்தாங்க, மண்ணை போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவன் எந்த தப்பும் செய்யல, யாருக்கு எந்த அநியாயமும் பண்ணல, துரோகம் பண்ணல, யார்கிட்டையும் பகச்சுக்கல, எந்த தப்பும் செய்யல. அநியாயத்திற்கு வந்து பொறாமையினாலே இவனுடைய துறவுகளை மூடி போட்டார்கள். சாதாரணமா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? இல்ல, சாதாரண ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கு இப்ப சூழ்நிலை? ஈசாக்குக்கு நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, கண்டிப்பா போய் சண்டை போட்டுனா சண்டை போட்டிருக்கலாம். ஆனா ஈசாக்கு என்ன பண்ணா பாருங்க, 16 அடுத்த வருஷத்தை வாசிங்க.
அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான்.
போதும். இந்த அபிமெலேக்கு என்கிற அந்த பெலிஸ்திய ராஜா ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறான், நீ எங்களை விட பலத்தவனாயிட்ட, நீ ஊரை விட்டு போயிடுந்தான், இருக்கிற துறவையும் மூடி இனி இந்த ஊருக்குள்ள இருக்காத அப்படின்னு ஊரை விட்டு என்ன செய்யறாங்க, துரத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, ஆடு மாடு எல்லாம் என்ன ஓட்டிட்டு வந்துடலாம், வயல் நிலம் எல்லாம் இருக்குதுல்ல, அதுல எவ்வளவு விதைச்சிருக்கலாம், எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கலாம், அதை தூக்கிட்டு போக முடியுமா? வயல் அப்படி தூக்கிட்டு போயிட முடியுமா? போயிடுன்றாங்க, இந்த ஊருக்குள்ள இருக்காத, நீ இந்த ஊரை விட்டு போயிடுன்னு பெரிஸ்திய ராஜாவே விரட்டுறான் அபிமெலேக்கு. ஜனங்கள் வந்து துறவை மூடினாங்க. ராஜா சொல்றான், இந்த ஊருக்குள்ள இருக்காத, வெளியே போயிடுன்ட்டான். எப்படி இருக்கும் பாருங்க, இவன் எந்த தப்பு செய்யல, எந்த அநியாயம் பண்ணல, பொறுமையான மனுஷன், இவனுக்கு இப்படி அநியாயங்கள் நடக்கிறது. என்ன நடக்குது? அதுக்கு அடுத்த வசனங்கள் வாசிக்கலாம், அடுத்த 2 வசனங்கள் வாசிக்கலாம்.
அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு
கேராரின்
பள்ளத்தாக்கிலே
கூடாரம் போட்டு
அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில்
வெட்டினவைகளும்
ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான
துறவுகளை
மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான்.
அங்கிருந்து புறப்பட்டான். ஒரு பேச்சு பேசல, பெலிஸ்தியஸ் தேசத்துல அங்க துரத்துனாங்க, அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டான். அந்த ஊரை விட்டு கிளம்பி அடுத்த ஊருக்கு போயிட்டான் இல்லையா. கேராரின் பள்ளத்தாக்கு, கேரார் ஒரு பள்ளத்தாக்கான இடத்துக்கு போயிட்டான். இந்த ஆபிரகாமுடைய சரித்திரத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து போற இடத்துல எல்லாம் துறவு தோண்டி இருக்கிறாரு. தோண்டு பார்க்கும்போது தெரியுது இல்ல, எங்கெங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் துறவு. ஏன்னா ஆபிரகாமுக்கு அவ்வளவு ஆடு மாடுகள் இருந்துச்சு, பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆடு மாடுகள் இருந்துச்சு. அதனால அவர் எங்க போனாலும் உடனே அந்தந்த இடத்துல துறவுகளை தோண்டி வாட்டருக்கு அதுக்கான சோர்ஸ் அவரை ரெடி பண்ணிக்கிறது வழக்கமா இருந்திருக்குது. இந்த இடத்துல பெலிஸ்திய தேசத்துல கேராரின் பள்ளத்தாக்கு அங்க போகும்போது அங்கேயும் ஆபிரகாம் ஏற்கனவே துறவு தோண்டி இருந்திருக்கிறார், அங்க தண்ணி இருந்திருக்கிறது. ஆபிரகாம் இருந்த காலம் வரைக்கும் அதன் ஆபிரகாம் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஆபிரகாம் மறித்த பின்பு இந்த பெலிஸ்தியர்கள் ஏற்கனவே வந்த இடத்துல துறவு தூண்டி மூடி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இப்போ ஈசாக்கு வராம் அதை கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சு மறுபடியும் அதை தூர்வாடுறான், அந்த துறவுகளை எல்லாம் தூர்வாரி அந்த மண்ணுகளை எல்லாம் அகற்றி மறுபடியும் அதுல தண்ணீர் கண்டு ஆபிரகாம் அந்த ஒவ்வொரு துறவுக்கும் என்னென்ன பேர் வச்சிருந்தாரோ அந்தந்த பேரை அதுக்கு மறுபடியும் வைத்து இப்ப சைலண்டா புது இடத்துக்கு மூவ் ஆயிட்டான். இவன் அநியாயமா விரட்டி அடிச்சாங்க, அநியாயமா இவருடைய துறவுகளை மூடி போட்டாங்க. எந்த கேள்வியும் கேட்கல, கேட்காம அடுத்த இடத்துக்கு போனான். அங்கே ஏற்கனவே மூடப்பட்டிருந்த துறவுகளை தோண்டி எடுத்தான். மறுபடியும் புது இடத்துல போய் புது கூடாரம் போட்டு புது வாழ்க்கை திருப்பியும் அவன் நடத்திட்டு இருக்கிறான். சரியா, இப்ப என்ன நடக்குது பாருங்க, 19 வசனத்தில் வாசிங்க.
ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி
அங்கே
சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள்.
கேராரின் மேய்ப்பர்
இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள்.
அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால்
அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான்.
இப்ப பாருங்க, இரண்டாவது ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. கேரார்ல வந்து அங்க துறவு, ஆபிரகாம் வெட்டின துறவு தான் தோண்டியாச்சு. எடுத்து அப்பாடா அங்க துரத்தி விட்டாங்க, போதும் சரியா இருப்போம். ஒரு பள்ளத்தாக்குல போய் இருந்துட்டு அவன் தன்னுடைய ஆடு மாடுகளோடு அவன் தனியா கூட போட்டு அவன் தனியில லீட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பெலிஸ்திய மேய்ப்பர்கள் அங்கேயும் விட்டு வைக்கல, அங்கேயும் வந்துட்டாங்க, அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. ஏற்கனவே இவன் தோண்டின துறவை மூடினாங்க. இப்ப இந்த இடத்துல தன் தகப்பனாகி ஆபிரகாம் ஏற்கனவே வெட்டி இருந்ததை மூடி இருந்ததெல்லாம் மறுபடியும் தூர்வாரி எடுத்து திருப்பி அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இங்கேயே வந்து வாக்குவாதம் பண்றாங்க, இங்க என்ன வாக்குவாதம் பண்றாங்க, இங்க துறவை மூடல, இந்த தண்ணி எங்களுடையது அப்படிங்கிறாங்க. பாருங்க இவனுக்கு என்ன அநியாயம் பண்றாங்க, பாருங்க அநியாயம் பண்றாங்க. வந்து இந்த துறவு இருக்கிற தண்ணியை நீ யூஸ் பண்ணக்கூடாது, எங்களுடையது என்ன அர்த்தம், உன் ஆடு மாடெல்லாம் குடிக்க கூடாது, எங்க ஆடு மாடு தான் குடிக்கணும். யார் தோண்டி எடுத்தது? இப்போ இவன் தான் தோண்டி எடுத்தான். இவ்வளவு காலம் மூடி இருக்கும் போது இந்த பெலிஸ்தீர்கள் ஏதாவது யோசிச்சாங்களா? யோசிக்கல, அது குப்பமேடு மாதிரி இருந்துச்சு. ஆனா இவன் அதை தோண்டி எடுத்து அதுல தண்ணீர் பார்த்து அதை அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னு வந்துட்டாங்க சண்டைக்கு. இப்ப திரும்பி வம்புக்கு வந்து இது எங்களுடையது வாக்குவாதம் பண்றான், இது எங்களுடையது. ஈசாக்கு பாருங்க எவ்வளவு ட்ரபிள் லைஃப்ல, திரும்பி வந்து வாக்குவாதம் பண்றாங்க. ஈசாக்கு திருப்பி சண்டை போட்டானா? சண்டை போடல, வேற என்ன செஞ்ச? ஒன்னே ஒண்ணு, அந்த துறவுக்கு வாக்குவாதம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு ஏசேக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு போயிட்டான். இவ்வளவு பிரச்சனை வந்து யாரும் சும்மா இருப்பாங்களா? இவன் என்ன செஞ்ச? வேற ஒண்ணும் பண்ணல. ஓ, வாக்குவாதம் பண்ணீங்களா, சரி. அப்ப இந்த துறவுக்கு பேர் ஏசேக்கு. ஏசேக்குனா வாக்குவாதம் அர்த்தம். அந்த துறவுக்கு ஒரு பேரை மட்டும் வச்சுட்டான், ஏசேக்கு அப்படின்னு பேர் வச்சுட்டான். ஏற்கனவே அப்பா ஆபிரகாம் ஒரு பேர் வச்சிருந்தாரு, இப்ப இந்த வாக்குவாதம் வந்ததுனால அதுக்கு பேரை மாத்திட்டான், ஏசேக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணல. அவன் தன் ஆத்மாவை அவன் காத்துக்கிட்டான், பொறுமையினால் தன் ஆத்மாவை காத்துக்கிட்டு மூவ் ஆகிறான். அடுத்தது பாருங்க, 21 தொடர்ந்து படிப்போம்.
வேறொரு துறவை வெட்டினார்கள்.
இப்ப மூணாவது, வேறொரு துறவை வெட்டினார்கள்,
அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள்,
ஆகையால்
அதற்கு சித்னா என்று பெயரிட்டான்.
இந்த துறவு ஆபிரகாம் வெட்டது கிடையாது, இவனாகவே தோண்டின துறவு இது. புரியுதா? மூணாவது இது இவன் தோண்டின துறவு. இங்கே வந்து வாக்குவாதம் பண்ணாங்க, இங்க நீ தோண்டக்கூடாது, இது எங்களுடைய இடம், நீ தோண்டக்கூடாது, நீ அந்நியன், நீங்க தோண்டக்கூடாது. அப்படியா தோன்ற வரைக்கும் விட்டுட்டாங்க, தோண்டி எடுத்து தண்ணியை பார்த்த உடனே இது எங்களுடைய இது நினைக்கிறாங்க. அப்படியா, சரி. அப்போ இதுக்கு பேர் சித்னா, போலாம், கிளம்பிட்டான். யோசிச்சு பாருங்க ஈசாக்குடைய லைஃப். மூணாவது துறவை தோன்றலாம், இங்க இவன் வாக்குவாதம் பண்ணாங்க, சண்டை போடல. இவன் ஆத்மாவை காத்துக் கொள்வதில் கவனமா இருந்தான், சித்னா மூவ் ஆயிட்டான். அப்புறம் தொடர்ந்து படிப்போம்.
பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான்.
நாலாவது, வேறொரு துறவை வெட்டினார்கள்,
அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான்.
சரியா? இங்கே பார்க்கும் பொழுது நாலாவது ஒரு துறவை தோண்டுகிறான். இப்பொழுது கர்த்தர் இவன் பொறுமையை கனப்படுத்தினார். யாரு வந்து வாக்குவாதம் பண்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்கல. உடனே அந்த இடத்துல ரெகபோத் அப்படின்னு ஒரு பெயர் இட்டான், யாரு வாக்குவாதம் பண்ணல. பாருங்க, இவன் நாலு இடத்துக்கு இவன் பெயர் மாறி இடம் மாறிட்டே பெயர்ந்துட்டே போறான். தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது ரெகபோத் என்ற இடத்துல, அந்த இடத்துல ரெகபோத்னு பெயர் இட்டான். இவன் யார்கிட்டையும் எங்கேயுமே வாக்குவாதம் பண்ணவில்லை. ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே சொல்றேன், யார்கிட்டையுமே எதுக்குமே வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பொறுமையா இருக்கணும். நம்ம கிட்ட சிலர் வந்து வீணா வாக்குவாதம் பண்ணுவாங்க, நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட வீணுக்கு வம்பு கிழப்பாங்க, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட வந்து வம்புக்கு எழுதாலும் சரி, வீணா நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாலும் சரி, ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே வாக்குவாதத்தில் இறங்கக்கூடாது. பொறுமையா இருக்கணும். முதலிடம், ரெண்டாவது இடம், மூணாவது இடம், நாலாவது இடத்துக்கு போயிட்டான். அது ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நம்ம பொறுமையா இருக்கிறதை ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. பொறுமையா இருக்கிறதை ஆண்டவர் பார்ப்பாரு. அந்த இடத்துல தான் ஆண்டவர் ஸ்டெப் எடுப்பாரு. என்ன செய்தார் பாருங்க, 24-25 வசனங்களை படிக்கலாம்.
அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன்
பயப்படாதே,
நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார்.
அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள்.
இப்ப பாருங்க, கர்த்தர் செப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டார். நாலு இடத்துல இவங்க, மூணு இடத்துல கூட பிரச்சனை பண்ணாங்க. இவன் பதிலுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டல, ரியாக்ட் பண்ணவே இல்லை. பொறுமையினால் தன் ஆத்மாவை பாதுகாத்துக் கொண்டே வந்தான். நாலாவது இடத்துல கர்த்தர் அவனுக்கு அமைதலை கொடுத்தார். ரெகபோத்துன்னு பேர் வச்சான். அதன் பிறகு இப்பொழுது அவனுடைய காரியம் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிட்டான். அன்னைக்கு ராத்திரி அவன் படுத்து தூங்குகிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக வந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் தேடி வர்றாரு. யாரை தேடி வர்றாரு? பொறுமையுள்ளவனை ஆண்டவர் தேடி வருவார். இந்த தடதடதடன்னு கோபப்பட்டு இருக்கிறான், அவங்களோட கர்த்தர் இடப்படவே மாட்டார். இந்த பொறுமையுள்ளவர்களை ஆண்டவர் தேடி வருவார். பொறுமையுள்ளவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். பொறுமையுள்ளவர்கள் அவருடைய ஆத்மாவை கர்த்தர் அவர்கள் கர்த்தருக்காக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறபடியால் கர்த்தர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இந்த பொறுமைன்றது பெரிய பிளஸிங். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அன்னைக்கு ராத்திரி வேளையில கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். தரிசனமாகி சொல்லுகிறார், உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன் நான் தான், நான் உன்னை பலகி பெருகப்படுவேன். அவனுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்கிறார். அவனுக்கு அந்த பிளஸ்ஸிங் ரினியூ பண்றாரு. உன் தகப்பனுக்கு நான் சொன்னது போலவே உனக்கு நான் திருப்பி சொல்றேன், உடனே நான் பலகி பெருகப்பட போறேன். உடனே இவனும் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். இங்கதான் பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு டிராமேட்டிக் சேஞ்ச், நெக்ஸ்ட் லெவல் ஒன்னு வருது பாருங்க. இவன் இந்த பெலிஸ்திய தேசத்தில் இருக்கும் பொழுது, நம்ம பார்த்த 16 வசனத்துல அபிமலைக் என்கிறதான அந்த ராஜா இவனை பெலிஸ்திய தேசத்தை வந்து தேசத்தை விட்டு போயிடுன்னு சொன்னான். இப்ப கர்த்தர் இவனுக்கு தரிசனமாய் இவனுக்கு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 26 வசனத்துல வாசிக்கலாம்.
அபிமலைக்கும்
அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும்
அவன் சேனாபதியாகிய பிகோலும்
கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள்.
அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு
துரத்தி விட்டீர்களே என்றான்.
அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று
நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம்.
நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து
உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல
நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள்.
அடுத்த நாள் நடக்குது பாருங்க, ராஜா ஈசாக்கு வீட்டு வாசல வந்து நிக்கிறான். தேசத்து ராஜா அவன் மட்டும் வரல, அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டுனானா, சிநேகிதனாகி அகுஸ்தாத்தின் ஃப்ரெண்டை கூட்டிட்டானா. மூணாவது அவனுடைய சேனாபதி, ராணுவ தளபதி, அவனையும் கூட்டிட்டு ராஜா, தேசத்து ராஜா ஈசாக்கு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். எப்படி போச்சு பாருங்க நிலைமை, தலைகீழ் ஆயிடுச்சு. இதே அபிமேலேக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஊரை விட்டு கிளம்புனான். அவனுடைய ஜனங்கள் இவனுடைய துறவுகளை மூடி போகும்போது எந்த ஆக்ஷன் எடுக்கல, புரியுது உங்களுக்கு, எந்த ஆக்ஷன் எடுக்கல. இன்னைக்கு நம்ம தேசத்தில் நடக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநியாயமாய் தேவ பிள்ளைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள், கவர்மெண்ட் என்ன செய்யாது, ஆக்ஷன் எடுக்காது, ஆக்ஷன் எடுக்காது. நம்ம போயிட்டு நம்ம திரும்பி வாக்குவாதம் பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவரை தான் பிடிச்சுக்கணும், ஆண்டவர் ஆக்ஷன் எடுப்பார். நான் யூஸ்வலா எந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கும் போறதே கிடையாது. சமீபத்தில் ரொம்ப ஒருத்தர் வற்புறுத்தி கூட்ட முதல்ல ஒரே ஒரு தடவை போயிருக்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னால. இப்ப சமீபத்தில் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஒருத்தர் வற்புறுத்தி ஒரு இதுக்கு வாங்க அப்படி சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. சரி போயிருந்தேன், போய் உட்கார்ந்த கடைசியில் உள்ள போய் உட்காந்துருந்தேன். நோட்டீஸாக கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீட்டுக்கு வந்து பார்த்த ஒரு நோட்டீஸில் எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடந்திருக்கிறது, எந்த இடத்துலாம் ரீகன்வர்ஷன், எந்த இடத்துல பிரச்சனை, எல்லாம் பெரிய லிஸ்ட் போட்டிருக்கு. அதில் வந்து எந்தெந்த நியூஸ் பேப்பர்ல இதற்கான நியூஸ் வந்ததெல்லாம் அந்த டேட் வைஸ் அதெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி நல்லா இருந்துச்சு. ப்ரிப்பரேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, பண்ணி அதெல்லாம் கொடுத்து இதற்காக ஒரு போராட்டம் நடக்குது, எல்லாரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருந்தாங்க. சரி வாங்கி வச்சுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டோம்னா எனக்கு இன்னொரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர்ல வந்து உங்க சபையாரை வேன் வைத்து போராட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. நான் போலாமா சொல்லுங்க, வேன் வச்சுட்டு போலாமா போராட்டத்துக்கு, உங்கள் சபையாரை வேன் வைத்து, கண்டிப்பாக உங்கள் சபையாரை வேன் வைத்து போராட்டத்திற்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதுல முகமதிய தலைவர்களும் இருப்பு, அதுல போராட்டத்தில் அவங்களும் கலந்துக்குவாங்க, சிறுபான்மை எல்லாம் கலந்துக்கிறாங்க, முஸ்லீம் லீடர்ஸும் கலந்துக்கிறாங்க, எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அதுல உங்கள் சபையாரை வேன் வைத்து அழைத்துக் கொண்டு வாருங்கள். அடுத்த இன்விடேஷன் எனக்கு வந்துச்சு, தூக்கி எடுத்து வெள்ளம் உளுத்துக்கு குப்பையில போட்டுட்டேன் சரியா. இன்னைக்கு நம்ம என்ன போயிட்டு இருக்கிறது, இன்னைக்கு புரியறது இல்ல போராட்டம் போட்டதுக்கு வாங்க அப்படின்ட்டு. நம்ம போராடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிற, மனுஷரோடு போராடுகிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிற. நம்ம பொறுமையாய் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இங்கே ஈசாக்கு பொறுமையா இருந்தான், ராஜா துரத்தி அடிச்சான், தேசத்துல ஜனங்களினுடைய துறவுகள் எல்லாம் மூடி போட்டாங்க. ராஜா கேள்வி, எந்த ஒரு கேள்வி கேட்காம, எந்த அநியாயமும் செய்யல, எதுக்காக ஒரு துறவு மூடுறீங்க, ராஜா கேட்டுக்கணும் இல்ல, ராஜா கேட்கல, கண்டுக்காம ஆக்ஷன் எடுக்கல, பேசாம இருந்துட்டான். இவன் போய் நிற்கும் போது ராஜாவே சொல்றான், எதுக்கு நீ ஊரை விட்டு போயிடுன்றான். அடுத்த தடவை வெட்டுறான் அங்கேயும் பிரச்சனை, அடுத்த தடவை வெட்டுறான் அங்கேயும் பிரச்சனை. ராஜா எந்த ஆக்ஷன் எடுக்கல, இவன் பேசாம வந்தான். கர்த்தர் இவனை கனப்படுத்தினார், கடைசியில் அவனுக்கு தரிசனமானார், உன்னை பெருக பண்ணுவேனர். அதுக்கு பிறகு அவன் பலிபீடத்தை கட்டினான், கர்த்தரை தொழுது கொண்டான். நடந்தது கர்த்தருடைய ஆக்ஷன். அதுக்கு பிறகு கர்த்தர் ஆக்ஷன் ஸ்ட்ராங் எடுக்க ஆரம்பிச்சார். அங்கே அபிமலைக்கு ஒரு கலக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அடுத்த நாளே அவன் தன்னுடைய ராணுவ தளபதியோடும் தன்னுடைய நண்பரையும் கூட்டிக் கொண்டு ஈசாக்கு வீட்டு வாசல் அந்த கூடாரத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறான். ராஜா வந்தன இவனுக்கு கண்டிப்பா இந்த ஈசாக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன தேசத்திலிருந்து துரத்தி விட்டீங்களே, இப்ப எதுக்கு வந்தீங்கன்றான். ஈசாக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆயிட்டான், என்னடாது நம்மளை இப்படி துரத்தி துரத்தி அடிச்சாங்க, ஊருக்கு வெளியே வந்து நிக்கிறோம், கடைசியில இங்கேயும் வந்து வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, இங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஈசாக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டென்ஷன் தான் இருக்குது. இங்கேயே வந்து இங்க இந்த இடத்துல என்ன துரத்தி விட்டீங்களே அப்படின்னு கேட்கிறான். ஆனா ராஜா பயத்தோடு சொல்றான், தேவனாகிய கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். பாருங்க ரொம்ப சொல்ற வார்த்தை தான் இருக்குது. அப்பொழுது ஈசாக்கு அவருடைய நோக்கி, நீ ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்று சொல்றான். அதற்கு அவர் சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். எதை வச்சு, உன்னுடைய சுபாவத்தை வச்சு, அதற்குள்ளே உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு. அப்ப நம்முடைய சுபாவம் அந்த பொறுமை எதை காட்டுதுன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளம். புரியுதா, நிச்சயமாகவே கர்த்தர் உமோடு இருக்கிறார். இவ்வளவு நாங்கள் செஞ்சு நீ பதிலுக்கு எங்கிட்ட ரியாக்ட் பண்ணவே இல்லை, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். எவ்வளவு தெளிவா சொல்லுவாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உட்கார்ந்து யோசிச்சோம், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உம்மை பகைக்கிறது டேஞ்சர், எங்களுக்கு ஆபத்து, அதனால உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம்னு வந்திருக்கிறோம். ராஜா எங்கிருந்தோ வந்த ஒருத்தங்கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ண வரான். உடன்படிக்கை நார்மலா எப்படி நடக்கும், ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும், ஒரு ராஜா கையெழுத்து போட்டா அடுத்த ராஜா கையெழுத்து போடணும், அப்படிதான் உடன்படிக்கை. அப்போ என்ன நடக்குது, ஒரு ராஜா வந்து உடன்படிக்கை பண்றேங்கிறான், அப்படி என்ன அர்த்தம், இவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரு ராஜா மாதிரி ஆயிடுச்சு. ராஜா வந்து சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கலாம், ஈசாக்கு வீட்டு வாசல்ல வந்து நின்று கேட்கிறான், நிர்ணயம் பண்ணினோம். நான் அடுத்தது வார்த்தை இன்னும் பயங்கரமா இருக்கு, நாங்கள் உம்மை தொடாமல், இது பொய், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து, எவ்வளவு பெரிய பொய் பாருங்க, உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டோமா, என்ன பொய் பேசுறானுங்க, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆமே. பொய்ய பேசி கடைசி சொல்லலாம்ப்பா, தப்பு எங்களுக்கு தீங்கு செஞ்சிடாதப்பா. ஒரு ராஜா வந்து ஒரு ஈசா கிட்ட கேட்கிறான், நீங்க எனக்கு தீங்கு செஞ்சிடாதீங்க, நாங்க இவன் பொய்யெல்லாம் பேசி பேச்ச பண்ணி கடைசி சொல்றேன், நீங்க எனக்கு தீங்கு செஞ்சிடாதீங்க. அப்ப இது என்ன தெரியுது, ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. இது ஈசாக்கு அமைதியாக இருக்கிறான், ஆனால் அந்த ஈசாக்கின் இவனோட அவன் தேவனாகி கர்த்தர் இருக்கிறாரு, அவர் திரும்பி ரியாக்ட் பண்ணாரு, நம்ம க்ளோஸ், நம்ம அமைதியாக இருந்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருப்போமானால் நம்மை குறித்து ராஜாக்களுக்கு பயம் உண்டாகும். இதை கர்த்தர் செய்வார் தெரியுமா, நம்மை குறித்து ராஜாக்களுக்கு பயம் உண்டாகும். நம்ம ஈக்குவலா போய் ஃபைட் பண்ணணும் வச்சுங்க, நீயா நானா அவனு நிற்பான், ஃபைட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபைட் பண்ணோம்னா நீயா நானும் ஈக்குவலா போயிடும். நம்ம அமைதியா இருந்து பொறுமையோடு தேவ சமூகத்தில் நின்றால் ஒரு நாள் வரும், ஆண்டவரை மட்டும் நம்ம தொழுது கொண்டு நின்றால் கண்டிப்பா சொல்றேன், நம்மை குறித்து ஒரு பயத்தை கர்த்தர் ராஜாக்களுக்கு ஏற்படுத்துவார். அதான் நடந்துச்சு, பயந்து போய் உடன்படிக்கை பண்றான், பயத்துலதான் வந்து உடன்படிக்கை பண்ணலாம், ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து. நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமேன்னு சொல்றான். அதுக்கு பிறகு நடக்குது பாருங்க, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், ஈசாக்கு செய்யறான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். 31 வசனத்தை வாசிக்கலாம்.
அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள், பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள்.
அப்போ காலையில் எழுந்து சமாதானமாய் உடன்படிக்கை செஞ்சுட்டு ராஜா போயிட்டான். அப்போ இவ்வளவு காரியம் அடைந்ததற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஈசாக்குடைய பொறுமை. பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்கிறீர்கள், பொறுமையினாலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நிலைநாட்டுகிறீர்கள், பொறுமையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு காரணமாகிறீர்கள். உங்கள் பொறுமை ராஜாக்களையும் கலங்கடிக்கும், எப்படிப்பட்ட நபரையும் கலங்கடிக்கும். அதான் ஈசாக்கு பொறுமையினால் வெற்றி கொண்டவன், பொறுமையினால் தன் ஆத்மாவை காத்துக்கொண்டவன். இரண்டாவது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான்.
போதும். இங்கே பாத்தீங்கன்னா மோசையுடைய லைஃப்ல நடந்த ஒரு காரியம். அந்த நாட்களிலே பல விவாகம் என்பதை கர்த்தர் என்னைக்கும் அதை சிறுசு எடுக்கல. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் காலம்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் கர்த்தர் சில ஒழுங்குமுறைகளை வச்சிருந்தார். ஆனால் கர்த்தர் அந்த காலத்தில் ரொம்ப சீரியஸ் ஸ்டெப் எடுக்காத ஒரு சூழ்நிலை. அப்ப மோசே ஒரு காலகட்டத்தில் எத்தியோப்பிய தேசத்து பெண்ணை, ஒரு பெண்ணை விவாகம் பண்ணிட்டான். ஒரு நைஜீரியன் பிளாக் லேடி, எத்தியோப்பிய தேசத்து பெண், ஆப்பிரிக்கன் லேடி. அப்படி இருக்கும் பொழுது இந்த திருமணத்து நிமித்தம் மோசையுடைய உடன் பிறந்த அக்கா மிரியாம், இதுல வந்து அக்கா அண்ணன் தம்பி ஃபேமிலி இருக்கிறாங்க. மிரியாம் வந்து மூத்த அக்கா, அதுக்கு அடுத்தது ஆரோன், அடுத்தது மோசே. இவங்க மூணு பேரும் ஃபேமிலி. மிரியாம் தான் மூத்தவள். ஆரோனுக்கும் மோசைக்கும் 2 வருஷம் டிஃபரன்ஸ். 2 வயசு மூத்தவன் ஆரோன், கடைசியானவன் மோசே. அப்ப இந்த கடைசியானவனாகிய இந்த மோசே இந்த திருமணம் செய்த உடனே இந்த காரியத்தில் மூத்த சகோதரி தன்னுடைய சொந்த தம்பி என்கிற உரிமையோடு இந்த இடத்துல அவனுக்கு விரோதமாய் கோபப்படுகிறாள். தம்பி இப்படி பண்ணிட்டானே. ஏன்னா யூதர்கள் அவ்வளவு வெள்ளையா நிறமா கலரா இருக்கிற ஒரு ஆட்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கருப்பு நிறத்தை பெண்ணை இப்படி வந்து கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இந்த சூழ்நிலையிலே இது அந்த குடும்பத்திற்குள் ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஆயிடுச்சு, பிரச்சனையாச்சு. இந்த ஃபேமிலி இஷ்யூ ஆனது ஃபேமிலி இஷ்யூவா மட்டுமே போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்டா இப்படி பண்ண, உனக்கு என்ன வேற நம்ம ஜனங்கள்ல ஒரு லேவி கோத்திரத்தில் ஒரு பொண்ணு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த மீரியாம் செய்கிற காரியம் வேண்டாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டா. கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோன்டா. இந்த விஷயத்தை வந்து ஊழியத்தோட லிங்க் பண்ணிட்டா. ஃபேமிலி மேட்டரை வந்து ஊழியத்தோட லிங்க் பண்ணிவிட்டா. ஃபேமிலி மேட்டரோட பேசி திட்டிருந்தாலும் ஆண்டவர் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார், சரி உங்க குடும்ப பிரச்சனை விட்டு கடத்த பேசாம இருந்திருப்பார். ஆனால் அவருடைய காரியத்தில் அவ இன்வால்வ் ஆயிட்டா. மீரியாம் வார்த்தையை மிஸ் பண்ணிட்டா. மிஸ் பண்ணி கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ. யார்கிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தம்பி ஆரோன் கிட்ட பேசியிருக்கிறார். அவனுக்கு அடுத்த தம்பி ஆரோன் கிட்ட பேசியிருக்கிறார். அக்காவும் தம்பி பேசிக்கிறாங்க. கடைசி தம்பி பத்தி பேசிட்டு சொல்றாங்க, கர்த்தர் மோசையிட்டு மூலமா தான் பேசுறாரா, எங்களோட பேசலையா? அக்காவும் தம்பியும் கடைசி தம்பி வச்சுட்டு பேசுறாங்க, அவனை பத்தி பேசுறாங்க. இது கர்த்தரை குறித்த காரியத்தில் இவங்க பேச்ச நுழைச்சதுனால கர்த்தர் உடனே கவனிக்க ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் அதை கேட்டார், கர்த்தர் அதை கேட்டார். மோசை கேட்டான்னு கூட பைபிள்ல போடல, ஆனா கர்த்தர் கேட்டார்னு போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இவங்க வந்து மோசைக்கு எதிராக பேசியிருக்க மாட்டாங்க, மோசை இல்லாத நேரத்தில் கூட பேசியிருக்கலாம் நினைக்கிறேன். அதனால மோசை கேட்டான்னு போடல. ஆனா மோசை தான் இல்லைன்னு பேசியிருப்பாங்க, ஆனாலும் கர்த்தர் இருக்கிறாரு அவங்க மறந்துட்டாங்க. பல நேரத்தில் என்ன செய்யறோம்? இந்த நபர் இல்லைன்னு நம்ம பேசிடுறோம், ஆனா இன்னொருத்தர் அங்க கூட இருக்கிறான்றத நம்ம என்ன செய்யறோம்? மறந்து போயிடுறோம். கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் அதை கேட்டுக்கிறாருன்றத மறந்துடுறோம். அப்ப கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து இங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக அவருடைய தம்பியை குறித்து பேசினதை ஆண்டவர் கவனிச்சு கேட்டார். கேட்ட உடனே அடுத்து கர்த்தர் ஸ்டெப் எடுக்கிறார். பாருங்க, மோசை கொடுத்து அடுத்த ஒரு சின்ன கமெண்ட் வருது. மோசை பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
சடிதிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள்.
அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள்.
திடீர்னு கர்த்தர் இறங்கினார். 3 பேரும் வாங்கினார். என்கொயரி போனாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து கர்த்தர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கினாரு. இறங்கி மிரியாம் ஆரோனும் வாங்கினாரு. அப்ப இல்ல என்ன தெரியுது? அந்த பேச்சில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறா? ஆரோன் சம்பந்தப்பட்டிருக்கிறா. மீரியாம் பேசி இருக்கிறா, ஆர்வன் கேட்டிருக்கிறான். பேசினவனையும் முடிச்சாரு, கேட்டவனையும் முடிச்சாரு. 2 பேரையும் வாங்கன்ட்டு பேசினவனையும் விடல, கேட்டவனையும் விடல. 2 பேரையும் கூப்பிட்டார் ஆண்டவர். கூப்பிட்டு காண்டவர் பிடிச்சு வாங்குறார். என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? பிடிபிடினு பிடிச்சார். அந்த அதிகார பிள்ளை நீங்க படிச்சீங்க, படிக்க டைம் இல்ல. என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேசுகிறதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அவன் தீர்க்கதரிசி கிடையாது, அவன் தீர்க்கதரிசியை விட மேலானவன். உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனிடத்தில் நான் சொப்பனிடத்தில் பேசுவேன், தரிசனத்தில் அவனுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் தீர்க்கதரிசி கூட கிடையாது, அதுக்கு மேலங்கிறார். அவனோடு நான் பிரத்யட்சமாய் முகமுகமாய் நான் அவனோடு பேசுறேன். மோசை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுத்தாரு. அவனுக்கு விரோதம் பேசுறது உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்னன்னு. மோசே இதுல எங்கேயுமே சம்பந்தமே படல, அவன் அமைதியா இருக்கிறான். இவ்வளவு நடக்குது, ஒருவேளை அவங்க பேசும்போது ஒருவேளை மோசை கவனிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப என்கொயரி கூப்பிடும் போது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மேடர்னு. மோசை எந்த ரியாக்ஷனும் காட்டல, இவனுக்கு அகைன்ஸ்டா தான் பேசினாங்க. எந்த ரியாக்ஷனும் மோசை காட்டல, இவன் ரியாக்ட் பண்ணல, அதனால ஆண்டவர் ரியாக்ட் பண்ணார். என்னைக்குமே நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ரியாக்ட் பண்ணா ஆண்டவர் அமைதியாயிடுவாரு, நம்ம அமைதியாயிருந்தா ஆண்டவர் ரியாக்ட் பண்ணுவார், அவர் ஸ்டெப் எடுப்பார். என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேசுகிறதற்கு பயம் இல்லாமல் போனதில்லை, அவர் அடிப்பார் பிடிப்பார். நம்ம ஈக்குவலா போயிட்டு சண்டை போட்டோம்னா ஆண்டவர் அமைதியாயிடுவார், நீ சண்டை போட்டுட்டே உட்காந்துருவார். நம்ம அமைதியாய் தேவ சமூகத்தில் நின்மனா ஆண்டவர் ஆக்ஷன் எடுப்பார், கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பார். எதிரில் பேசுறதுக்கு ஆக்ஷன் எடுப்பார், பின்னால பேசுறதுக்கு ஆக்ஷன் எடுப்பார். மோச விஷயத்தில் அப்படிதான் நடந்துச்சு, அவனுக்கு எதிரில் கூட பேசல, பின்னால்தான் பேசியிருப்பாங்க. கத்தர் ஆக்ஷன் எடுத்தார், கத்தர் சொல்லிட்டார், உடனே மீரியாமுக்கு குஷலோக வியாதி வரும். 7 நாட்கள் அந்த வியாதியிலே அவள் பாதிக்கப்பட்டான். மோசே தேவ சமூகத்தில் கெஞ்சலாம், ஆண்டவரே அப்பவும் பாருங்க தீமை செஞ்சு அவளுக்காக கெஞ்சலாம், ஆண்டவரே அவளுக்கு இறங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல இறங்க முடியாது. ஒரு தகப்பன் தன் மகள் மேல் காரி துப்பினது உண்டானால் அவள் அவமானப்பட வேண்டும் அல்லவா, அது போல இவள் நிலைமை அதுதான். 7 நாட்கள் இவள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவளை விலக்கி வைத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பொறுமை காக்கலாம், ரியாக்ட் பண்ணாது. நம்ம ரியாக்ட் பண்ணாட்டி ஆண்டவர் ஆக்ஷன் எடுப்பார். ஆண்டவர் என்னைக்கும் அமைதியா இருக்க மாட்டார். இந்த இடத்துல மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சில காரியங்கள் தவறுகள் இருந்தது, குடும்ப ஃபேமிலி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவங்க பேசினாங்க, ஊழியத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசினாங்க, அங்கதான் பிரச்சனையே வந்துச்சு. பர்சனலா பேசியிருந்தா பரவாயில்ல, ஊழியத்தை சம்மந்தப்படுத்தி பேசுறது ரொம்ப டேஞ்சர். என்னைக்குமே இயேசு கிறிஸ்துவே பிசாசுகளை துரத்துறார், படிக்கலாம் எடுக்க டைம் இல்ல, மத்தேயு 12 அதிகாரத்தில் பிசாசுகளை துரத்துவார். உடனே அங்கிருந்த பரிசேயர்கள் வந்து சொல்றாங்க, இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்னாங்க. இது இயேசு கிறிஸ்துவை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணல, அவர் செய்யற ஊழியத்தை பாயிண்ட் அவுட் பண்ணார். உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாடிலே கணக்கொப்பு வைக்க வேண்டும். மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் இம்மையிலே மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய், அதாவது ஊழியத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் இம்மையிலும் மறுமையிலும் என்றைக்குமே மன்னிக்கப்படுவது இல்லை ஆக்ஷன் எடுத்தார். அதுதான் இங்க மிரியாமுடைய விஷயத்தில் நடந்துச்சு. அவனை பர்சனலா திட்டி இருந்தாலும் ஒண்ணு நடந்திருக்காது, ஊழியத்தை சேர்த்து டச் பண்ணா அங்கதான் ஆண்டவர் ஆக்ஷன் எடுத்தார். ஆனால் மோசே ரியாக்ட் பண்ணவே இல்லை. என்னைக்குமே சொல்றேன், நம்மளை பத்தியோ நம்முடைய காரியங்களை குறித்தோ யார் என்ன பேசினாலும் ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதி காரு, ஆண்டவர் ஆக்ஷன் எடுப்பார். ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்ட் ஆக்ஷன் எடுப்பார். நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, அமைதி காக்கணும், அங்கதான் கர்த்தன பட்சத்தில் நிற்பார். மூணாவது ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், மார்க்கு எழுதின சுவிசேஷம். எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆண்டவரை ஒரு அடையாளமாய் நம்ம பார்க்க போறோம். 3 அதிகாரம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம்.
மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள்
அப்பொழுது
அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி
அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி
எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து
ஓய்வு
நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான்
அவன்
கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடு கூட ஆலோசனை பண்ணினார்கள்.
இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். ஜெப ஆலயத்தில் வந்து அவர் உட்கார்ந்திருக்கிறார். சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல வியாதிக்காரர்களை பார்த்தாலும் உடனே அவருடைய சுகமாக்குகிறது அவருக்கு வழக்கம். அப்ப அந்த ஜெப ஆலயத்தில் பரிசேயர்கள் இருக்கிறார்கள். உடனே பார்க்கிறாங்க, இது ஓய்வு நாள், என்ன பண்றாரு பார்க்கலாம். வெறும் உபதேசம் மட்டும் பண்ணிட்டு போறாரா, ஏதாவது இந்த இந்த மனுஷனுக்கு ஏதாவது செய்யறாரா, ஏதாவது செய்யட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு உள்ள மனசுல நினைச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவனை மட்டும் இவர் சுகமாகட்டும் அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு, கடினமான எண்ணத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நினைவுகளை அறிந்தவர் உடனே அந்த மனுஷனை நிக்க பண்ணி, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் அப்படின்னு ஒரு ஜெனரல் குவஸ்டின் ரைஸ் பண்ண. அப்ப இதுல வந்து நல்லது செய்யறது நியாயம் சொன்னா இவனுக்கு அற்புதம் செய்யறது இவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, அதை அக்யூஸ் பண்ண முடியாது. அநியாயம் சொல்ல முடியாது, நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. செய்யலாம்னு சொன்னா இவருடைய காரியத்துல குறுக்கிட்டு தடுக்க முடியாது. அதனாலே இருதய கடினத்தோடு நல்லதை செய்யலாம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தும் வாயை திறக்காம அமைதியா இருந்தாங்க. வாயை விட்டு ஏன் நம்ம இவரை நம்ம மிஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கடினத்தோடு இருந்தாங்க. உடனே அந்த மனுஷனை சூமியின கையுடையவனை பக்கத்தில் அவரை வச்சு கையை நீட்டினார். நீட்டினான், அவன் கை அற்புதமாய் சுகமாக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் கண்ணு முன்னால நடக்குது. சூம்பின கையை ஒரு நிமிஷத்தில் நீட்டினுடன் நீட்டி மறு கை மூல சுகமாச்சு. கண்ணு முன்னால அப்படியே கை வளருது. எப்படி ஒரு கிரியேட்டிவ் மிரக்கல் அது! எலும்புகள் வளருகிறது, தசைகள் வளருகிறது, கண்ணு முன்னால ஒரு அவுட்ரேட் மிரக்கல் நடந்திருக்குது. யார் மத்தவங்க சாதாரணமா ஒரு மனுஷன் சாஷ்டாங்கமா கவுந்து விழுந்திருக்கணும், அதை பார்த்து ஆண்டவரேன்னு விழுந்திருக்கணும். ஆனா இவங்க அதை பார்த்துட்டு கண்ணு முன்னால் இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு இவரை கொலை செய்யறோம்னு யோசிச்சாங்க. இந்த பரிசெய்யறது யார்? இவங்க பைபிள் நல்லா படிச்சவங்க. கொலை செய்யறோம்னு பார்த்துட்ட உடனே இவங்க பாக்குறாங்க, நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்தவங்க பிரச்சனை. இதை போய் அவங்க என்ன டெக்னிக் ஹேண்டில் பண்றாங்க, ஏரோதியரோடு போய் ஆலோசனை பண்ணாங்களாம். ஏரோது தேசத்திலே அரசாட்சி செய்கிறவன், ரோம அரசாங்கத்தின் ராஜா, அவனுடைய ஆட்களோடு போய் டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க? இந்த இயேசு இப்படியே வளர விட்டா பிரச்சனை, அரசாங்கத்துக்கு பிரச்சனை, வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இயேசு கிட்ட ரொம்ப ஜனங்க போறாங்க, இந்த இயேசுவை வளர விட்டீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம ரோம அரசாங்கத்துக்கு ஆபத்து, அதனால இவரை இப்படி சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும், இவரை கொலை பண்ணிடணும், எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அங்க போய் பிளான் பண்ணாங்களாம். அப்ப எப்படிப்பட்ட விதத்துல அவருக்கு விரோதமாய் அவர் எந்த தீங்கு செய்யல, ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தார், நல்லது செஞ்சார். ஆனால் அவருக்கு நடக்கிறது என்ன? கொலை முயற்சி நடக்கிறது, கொலை திட்டம் போடப்படுகிறது. ஆனா இயேசு என்ன செஞ்சார்? ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசு தம்முடைய சீஷர்களோட அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார்.
அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து பதிலுக்கு நினைச்சா இவங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கு குருட்டாட்டமான பண்ணிருக்கலாம், ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கு வைத்தியம் முடிக்க வச்சிருக்கலாம், ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கு எதை வேணா நடந்திருக்கலாம். இவனுடைய சூம்பின கை உங்களுக்கு எல்லாருக்கும் வரட்டும் ஒரு வார்த்தை சொல்லி தான் எல்லாருக்கையும் சூம்பி போயிருக்கும் ஒரு செகண்ட்ல. இல்ல அப்படி ஏதாவது பண்ணிட்டு போயிருக்கலாம், அது ஒண்ணும் பண்ணல. பேசாம தன்னுடைய சீசில மட்டும் அப்படியே கூட்டிட்டு கடற்கரை ஓரத்துக்கு போயிட்டாரான். தன் பொறுமையினால் தன் ஆத்மாவை காத்து கொண்டார். இவர் எந்த அநியாயம் பண்ணல, இவருக்கு விரோதமாய் கொலை முயற்சி செய்யறாங்க, இவர் தன் பொறுமையினாலே எந்த ரியாக்ஷனும் காட்டல, தன் ஆத்மாவை காத்து கொண்டு கடலோரத்துக்கு போனார். அங்க என்ன நடக்குது, அதுக்கு ரிசல்ட் என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம்,
கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும்
இதுமேயாவிலும்
யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள்.
அல்லாமலும்
தீரு சீதோன் பட்டணங்களிலும் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சுத்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர் தம்மை நெருங்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார்.
போதும், இவர் அமைதியே கடற்கரையோரத்துக்கு போயிட்டார். பாருங்க அந்த லிஸ்ட் பாருங்க, 8 வசனத்தில் 9 வசனத்தில் அந்த லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை ஊர்களிலிருந்தும் தேசத்திலிருந்தும் பலவிதமான ஜனங்கள் திரள் திரளாய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால வந்தாங்க. இந்த ஒரே ஒரு அற்புதத்தை இந்த ஜெப ஆலயத்தில் இருந்தவர்கள் மறுதளித்து இதற்காக கொலை செய்ய நினைச்சாங்க. ஆனால் இவர் செய்த இந்த அற்புதங்களை கேள்விப்பட்டு ஊர் ஊராக திரள் திரளாய், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை ஊர் சொல்லப்பட்டிருக்கிறது, சில இடத்துல ஊரே சொல்லப்படல, அந்த திசைகள்னு போட்டிருக்குது. அப்படின்னா அந்த திசையில் இருக்கிற எத்தனையோ ஊர், அந்த வார்த்தை இந்த திசைன்னு போட்டாலே பல ஊர்களை ஒரே வேண்ட குறிக்கும் அந்த திசை. அப்படின்னு அந்த ஊர்ல அந்த பகுதியில் எத்தனையோ பேர் இங்க இருந்து, அப்படி கன்னியாகுமரி திசையில சவுத் சைட்ல அப்படின்னா இங்கிருந்து செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கலாம், விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கலாம், திருச்சியிலிருந்து வந்திருக்கலாம், மதுரையிலிருந்து வந்திருக்கலாம், திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கலாம், கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்கலாம் இல்லையா. சவுத் சைட்லேருந்து எல்லாம் வந்தாங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. அப்படின்னா எங்கிருந்து வேணா வந்திருக்கலாம், சென்னையிலும் சவுத்ல இருந்து வந்தாங்கன்னா திசைன்னு அதுதான். எத்தனை ஊர்ன்றது நம்ம சொல்ல முடியாது, எத்தனை ஜனங்கள்னு சொல்ல முடியாது, அவ்வளவு திரள் கூட்டம் வந்துருச்சு. இவர் செய்த அந்த அற்புதத்தை இவங்க மறைக்க நினைச்சாங்க, அதுக்காக கொலை செய்ய நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்து ரியாக்ட் பண்ணல, பிதா பார்த்தாரு, அதை பெருசா பப்ளிசிட்டி பண்ணார். ஏராளமான ஆயிரங்கள் அவருக்கு பின்னால வந்துச்சு, வந்து அவர் மேல விசுவாசம் வச்சாங்க. இன்னும் அவருக்குள்ள வல்லமை புறப்பட்டு கிரியைகள் நடந்ததுனால அவர் தொடரும்னு ஜனங்க நெருங்கி வந்தாங்க. அவ்வளோ பெரிய அளவுக்கு தேவநாம மகிமைப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்து பொறுமையினால் தன் ஆத்மாவை காத்து கொண்டார். இவர் மட்டும் இந்த இடத்துல சண்டை போட்டிருந்த பரிசெயல் இடத்துல சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டிருந்தார்னு வச்சுங்க, இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கெட்டு போயிருக்கும். அடுத்து இவர் புறப்பட்டு போனவங்க அந்த அசுத்தாவி துரத்தி இருக்க முடியாது. மேலும் அற்புதங்கள் நடக்குது, அசுத்தாவிகளும் அவரை கண்டு அளவி ஓடிச்சுட்டு போட்டுருக்குது. தொடர்ந்து அற்புதங்கள் நடக்குது. காரணம் என்ன, அவர் தன் ஆத்மாவை காத்து கொண்டதுனால தான் தொடர்ந்து அற்புதங்கள் நடந்துச்சு. இவர் தன்னுடைய ஆத்மாவை கோபப்பட்டு இழந்திருப்பார், ஆனால் தொடர்ந்து அற்புதங்கள் நடந்திருக்காது. அப்ப இன்னைக்கு சொல்ற நம்முடைய ஆத்மாவை பொறுமையினாலே நாம் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாய் அதிகமாய் மகிமைப்படுவார், அதிகமாய் மகிமைப்படுவார். ஈசாக்கு விஷயத்தில் பார்க்கும் பொழுது ராஜாக்களையும் பயப்பட வைப்பார். மோசே விஷயத்தில் பார்க்கும் பொழுது விரோதிக்கிறவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இயேசு கிறிஸ்துவின் விஷயத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை அதிகமாய் பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை நம்மை கொண்டு கர்த்தர் சந்திப்பார். இதெல்லாம் எப்ப வரும்னா, நம் ஆத்துமாவை பொறுமையோடு நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, பொறுமையினால் நம் ஆத்துமாவை காத்துக்கொள்ளும் பொழுது இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை சொன்னார், உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள், பொறுமையா இருங்க, கர்த்தர் நல்லவர், பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். அருமையான ஒரு வேத வசனம் இயேசு கிறிஸ்து அற்புதமாய் சொல்லிக் கொடுத்தார். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள் பொறுமையாய் இருக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும், சண்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தர் ஊழியக்காரனை குறித்து சொல்லும் பொழுது ஒரு போதகன், ஒரு ஊழியக்காரன், தேவ பிள்ளைகள் உங்களை சொல்லும் பொழுது அவன் சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும். சண்டை பண்ணாதவனா இருக்கணும். தேவ பிள்ளைகள் பொறுமையினால் நிறைந்திருக்க வேண்டும். பொறுமையினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும். சரீரம் பூமியிலிருந்து வந்தது பூமிக்கு திரும்பும். ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அது கர்த்தரிடத்துக்கு திரும்பும். ஆத்மா நாம் எப்படி அதை பாதுகாக்கிறோமோ அதன் அடிப்படைக்கு தான் அது கடந்து செல்லும். நாம் பொறுமையினால் நம்முடைய ஆத்மாவை கர்த்தருக்குள்ளாய் காத்துக் கொள்வோமானால் அது பரலோகம் செல்லும். அல்லது பொறுமை இழந்து நிதானம் இழந்து நாம் தவறான காரியங்களை செய்வோமானால், கோபத்திலே மூர்க்கமாய் நடக்கிறவர்களாய் இருப்போமானால், இந்த ஆத்மாவை நாம் பாதுகாக்க தவறி அது நரகத்திற்கு போய் சேர்ந்துவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்மாவை நீங்க ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். அதை நீங்க தான் பாதுகாக்கணும். ஆவி கண்டிப்பா பரலோகம் போயிடும், சரீரம் கண்டிப்பா மண்ணுக்கு போயிடும். ஆனால் ஆத்மாவை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பொறுமை அவசியம், பொறுமை அவசியம், நிதானம் அவசியம். எதற்குமே வேகமாய் கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது. தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க தெரிய வேண்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் காரியங்களை ஒப்பு கொடுக்க தெரிய வேண்டும். இதெல்லாம் தான் நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்ளுகிற வழி. அப்படி இருந்தாதான் நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்ம தங்க வைத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஈசாக்கு பொறுமையுள்ளவன். ராஜா முதற்கொண்டு அவனுக்கு முன்பாய் பயந்து வந்து உடன்படிக்கை செய்ய வைத்தார். மோசே பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன், பொறுமைசாலி. ஆண்டவர் அவனுக்காக ஆக்ஷன் எடுத்தார். இயேசு கிறிஸ்து மிகுந்த பொறுமையுள்ளவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவராய் இருக்கிறேன் சொன்னார். சாந்தம் உள்ளவர், பொறுமையுள்ளவர். அவரை கொலை செய்ய நினைச்சாங்க, ஆலோசனை பண்ணாங்க. அவரோ அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். அவர் போன இடத்திலெல்லாம் ஏராளமான ஆத்மாக்களை பிதாவிற்கு கொடுத்தார். ஏன்? அவருடைய ஆத்மா பொறுமையினால் காக்கப்பட்டிருந்ததினாலே அவரிடத்தில் ஏராளமான ஆத்மாக்களை கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவில் இருக்கிற அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்கள். அதிலே கர்த்தர் மகிமைப்படுவார், உங்களை பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரே, இந்த நாளிலும் எங்கள் பொறுமையினாலே எங்கள் ஆத்மாக்களை நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. பொறுமையுள்ளவர்களா எப்பொழுதும் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. ஈசாக்கை போல, மோசையை போல, எல்லாவற்றுக்கும் போல, மேலாக எங்கள் இயேசு ராஜாவை போல நாங்கள் பொறுமையுள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களை நடத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க. நீங்க மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமாக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.